சிஐடி சந்துரு எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் ஐந்து, பற்பல கேள்விகளும் சிற்சில விடைகளும், பகுதி இரண்டு. மதுரநாயகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த அறை மிகவும் விஸ்தாரமாக இருந்தது. நாலைந்து நாற்காலிகள், ஒரு சோபா, மேஜை, அலமாரி எல்லாம் அங்கே இருந்தன. அறையில் இருந்த மூன்று மின்சார தீபங்களும் ஏற்றப்பட்டு அறையின் வெளிச்சம் பகல் போல் இருந்தது. மதுரநாயகமும் சந்துருவும் இரு நாற்காலிகளில் அமர்ந்து கொள்ள திலகவதியும் இந்திராவும் எதிரே உட்கார்ந்து கொண்டார்கள். அண்ணாமலை இடையில் போய் தவசு பிள்ளையை அழைத்து வந்துவிட்டான். இருவரும் அங்கேயே ஒதுக்குப்புறமாக நின்றார்கள். சந்துரு அண்ணாமலையை, எந்த அறையில்தானே நீ ஒரு ஆளை பார்த்ததாக சொல்கிறாய் என்று கேட்டான்.
ஆமாம், பார்த்தேன். எத்தனை வாட்டி கேட்டாலும் உண்மை இந்த வாயில் வருமுங்க.
நீ மட்டும்தானே அவனை பார்த்தாயல்லவா?
அது உண்மைங்க.
அவன் எங்கே போயிருப்பான்?
நமக்கு என்னங்க தெரியும்?
வீட்டை விட்டே போயிருக்கலாமோ?
இங்கே இல்லாட்டி அப்படித்தான் நடந்திருக்கும் என்றான் அண்ணாமலை.
சந்துரு அவனை அதோடு விட்டு,
என்னங்க தவசு பிள்ளை, நான் சில கேள்விகள் கேட்கலாமா என்று திரும்பினான்.
தவசு பிள்ளை குளிர் ஜுரம் வந்தவன் போல் ஒரே நடுக்கமாக நடுங்கிக் கொண்டிருந்தான்.
கேளுங்க என்றான்.
அண்ணாமலை உன்னிடம் ஒரு புது ஆள் உள்ளே இருப்பதாக சொன்னது வாஸ்தவம்தானே?
எனக்கு இந்த வீட்டை விட்டு போய்விட வேணும் என்கிறது ரொம்ப நாளாவே எண்ணமுங்க. உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
கேட்ட கேள்விக்கு பதில் சொல். ஒரு புது ஆள் இருப்பதாக சொன்னது வாஸ்தவமா?
அது இவர் சொல்லியா தெரியணும். ஒரு மாசமா இந்த வீட்டில் ஏதானும் இப்படி ஒரு உபதிரவம்தான். மாடி மேலே ஆள் ஓடுகிற மாதிரி, கதவு திறந்து கொள்கிற மாதிரி, தோட்டத்தில் செடிகள் மறைவில் பதுங்கி இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். இந்த வீட்டு எஜமானர் கூட இப்படி ரா வேளையில் தோட்டத்தில் நடக்கிறதுண்டு. நமக்கு ஏன் இந்த வம்புகள் எல்லாம்?
நிறுத்து, பழைய கதைகள் எல்லாம் நான் உன்னை கேட்கவில்லை. இப்போது இன்று ராத்திரி உனக்கு ஏதேனும் புதிதாக தெரிகிறதா?
என்னத்தை நான் சொல்றதுங்க?
என்னையே கேள்வி கேட்கிறாயே.
நம்மை விட்டுடுங்க எஜமான், நீங்களெல்லாம் பெரிய பெரிய போலீஸ்காரங்க, நாம ஏழை.
அடசட், நீ என்ன அறியாத பிள்ளையா? இன்றைக்கு ஏதாவது சந்தேகப்படும்படி உனக்கு தெரிந்ததா?
தெரியுது, அதோட விடுங்க.
நான் மிகவும் பொல்லாதவனாக இருப்பேன். நீ என்னுடன் விளையாடுகிற மாதிரி தோன்றுகிறது. போலீசாரிடம் விஷயத்தை ஒழிப்பது பெரிய தவறு. குற்றவாளிக்கு ஒத்தாசை செய்கிற மாதிரி ஆகும் அது. ஆமாம், அதுக்கும் ஜெயில் தண்டனை உண்டு. இப்போது சொல்.
நம்ம ஜெயிலில் போட்டு விடுங்க எஜமான், அங்கே போயிட்டா நிம்மதி. வெளியே இருந்தால்தான் அவன் இவன் தொல்லை பயமெல்லாம். அங்கே வேளா வேளைக்கு சாப்பாடு.
நீ மரியாதை குறைவாக பேசுற.
மரியாதை குறைவாக பேசினதுக்காக தூக்கு தண்டனைங்களா? இழுத்துக்கிட்டு போங்க, தொலையட்டும் பாழும் ஜென்மம்.
பேசாதே. ஓர் ஆசாமியிடம் எனக்கு சந்தேகம் ஒன்று வந்தால் எது வேணாலும் செய்யலாம்.
ஓ, என் மேலும் சந்தேகம் வந்துட்டதுங்களா? அதுக்குள்ளார ஓஹோ,
இதென்ன இவன் பெரிய முட்டாளாக இருக்கிறானே.
அது சரியான வார்த்தை. அப்படியே முடிவு கட்டி நம்மை அனுப்பிவிடுங்க, இந்த ஊடே வேண்டாம்.
சந்துரு தொண்டையை கணைத்து கொண்டான்.
தவசு பிள்ளை, கொஞ்சம் நிதானப்படுத்திக்கொள். உன்னை யாரும் எதுவும் செய்யவில்லை.
போலீஸ் கூட நமக்கு ஒரு பேச்சும் தேவையில்லை.
நீ பேச வேண்டாம் ஐயா, நான் கேட்டதுக்கு பதில் சொல், அது போதும். நேற்று இரவு நீ படுத்தபோது எத்தனை மணி?
நான் கவனிக்கவில்லை.
ரொம்ப உபயோகமான பதில் சொல்லிவிட்டாய். நீ படுத்த பிறகு என்ன செய்தாய்?
எல்லோரும் என்ன செய்வாங்க, தலகாணி மேலே தலையை வைத்தேன்.
உடனே தூங்கிவிட்டாயா?
கேட்கணுமா?
நன்றாக தூங்கினாயா? நடுவில் ஏதேனும்
தூக்கம் களைஞ்சதுண்டு.
எதனால்?
நம்மை யாரோ துரத்துகிற மாதிரி சொப்பனம் விழித்து கொண்டேன்.
சொப்பனத்தையெல்லாம் போலீஸ் ஆபீசரிடம் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை இங்கே என்றார் மதுரநாயகம். இல்லை, சொல்லட்டும். அதிலேயும் ஏதேனும் விஷயம் இருக்கும். தவசு பிள்ளை, நீ கண்டது சொப்பனம்தான் என்கிற வரையில் நிச்சயமா?
ஆமாங்க, ஆனா விழிச்சு கொண்டபோது என் அறையில் யாரோ ஒரு ஆள் மாதிரி இருந்தது. நான் அசையாமல் படுத்து கொண்டபடியே கண்ணை திறந்து பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு ஆள் நின்னா.
நீ என்ன செய்தாய்?
நான் அப்போது இல்லவே இல்லை. ஐயா, பயத்தில் செத்துட்டேன். என் இருதய நின்று ரத்தம் கூட உறைஞ்சி போச்சு. அப்புறம் நான் என்ன செய்யறது?
சரி, அந்த ஆள் என்ன செய்தான்?
எதையோ தேடுற மாதிரி நின்னா. பல இடங்களில் கையை வச்சு பார்த்தான். பிறகு வெளியே போயிட்டான்.
அப்புறம் நீ என்ன செய்தாய்?
அந்த ஆள் போன பிறகு விளக்க போட்டு அவன் நின்ன இடத்துல நின்று தேடின இடங்களில் தேடி
வெளியே பார்க்கவில்லையே.
அது தவசு பிள்ளை வேலை இல்லைங்களே.
ஒரு சமயம் பார்த்தால் ரொம்ப பயந்த ஆளாக இருக்கிறாய், ஒரு சமயம் தைரியமாக பேசுகிறாய். என்ன சமாச்சாரம்?
எனக்கு திருடன்னா பயம், மற்ற யாரிடமோ பயம் இல்லை.
சந்துரு சிரித்து கொண்டே மதுர நாயகத்திடம்,
ஒரு ஆசாமி வந்திருந்ததாக அண்ணாமலை சொல்கிறான். அண்ணாமலையை தவிர அவனை வேறு யாரும் கண்டதாக தெரியவில்லை. இவன் வேறு ஒரு ஆள் அறைக்குள் வந்ததாக சொல்கிறான் என்றான்.
அண்ணாமலை கூட நம் தவசு பிள்ளை மாதிரி சொப்பனம் கண்டிருப்பான் என்றார் மதுரநாயகம்.
ரொம்ப சரி. உங்களையே நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்று செங்கல்வராய பிள்ளை காணாமல் போவார் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயமா?
வேறொருவர் இதே கேள்வி கேட்டால் நான் கோபித்துக் கொண்டிருப்பேன். வேறு கேள்வி உண்டானால் கேளுங்கள்.
சந்துரு எல்லோரையும் ஒரு முறை பார்த்தான். அவன் முகத்திலிருந்த புன்னகை மறைந்து பார்வை கடுகடுவென்று ஆகிவிட்டது.
நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், யாரும் வருத்தப்படக்கூடாது. இந்த பங்களாவுக்கு நானாக வரவில்லை, அழைக்கப்பட்டே வந்திருக்கிறேன். யாருக்கும், முக்கியமாக வீட்டு எஜமானனுக்கு அபாயம் எதுவும் நேராமல் பாதுகாக்கவே இங்கு வந்தேன். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? எதிர்பார்த்த ஆபத்து ஏற்பட்டுவிட்டது. எஜமானரை காணோம்.
அதற்கு நாங்கள் யாரும் உம்மை ஜவாப்தாரியாக்க முடியாது என்றார் மதுரநாயகம்.
அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒவ்வொருவரும் ஜவாப்தாரியாக இருப்பது போல் நடந்து கொள்வதுதான் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. உங்களில் யாரையும் உண்மையை சொல்லும்படி நான் வற்புறுத்த முடியாது. எனக்கு உதவி செய்ய நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதற்கு நேர்மாறாக உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையே எனக்கு மறைக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை ஒழிக்கிறீர்கள் என்று எனக்கு படுகிறது.
திலகவதி தலையை குனிந்து கொண்டாள். அண்ணாமலையும் தவசு பிள்ளையும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மதுரநாயகம் சந்துருவிடம் கண்டிப்பான குரலில்,
நீங்கள் ஆரம்பம் முதலே எல்லோரையும் சந்தேகப்படுவதன் விளைவுதான் அது என்றார்.
உங்களை பற்றி எனக்கு சந்தேகமே கிடையாது என்றான் சந்துரு பழிச்சென்று.
சந்தேகம் இல்லை என்றால் தாராளமாக கூறிவிடுங்கள், குற்றம் சாட்டிவிடுங்கள். நானே இங்கே நடந்ததற்கெல்லாம் காரணம் என்று சொல்லிவிடுங்கள். ஆனால் நீங்கள் சாட்டும் குற்றம் ஒவ்வொன்றையும் ருசிப்பிக்க வேண்டும்.
சந்துரு கண்ணை மூடிக்கொண்டான்.
எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் கண்டு உணர முயன்று உழைத்து கடைசியில் ஸ்தாபிக்க எனக்கு தைரியம் உண்டு. இந்த செவியில் நான்
அதற்கு மேல் அவன் பேசவில்லை. சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். பளபளவென்று ஜன்னல் வழியே ஒரு பண்டம் பறந்து வந்தது. சந்துருவுக்கும் மதுரநாயகத்துக்கும் நடுவில் டொக் என்ற சப்தத்துடன் அது பாய்ந்து சுவரில் பதிந்தபடி நின்றது. ஜன்னலுக்கு வெளியே ஒரு முகம் அவசரமாக தோன்றி மறைவதை சந்துரு மட்டுமே பார்த்தான். அங்கிருந்தவர்கள் எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். அறைக்கு வெளியே இருந்த அந்தகாரத்தில் யாரோ ஒருவன் தோன்றியிருக்கிறான். குறிப்பார்த்து கத்தி ஒன்றையும் கடும் வேகத்தில் உள்ளே வீசிவிட்டான். அதுதான் சுவரில் பாய்ந்துவிட்டது. யார் அவன்? எத்தனை பெரிய ஆபத்து அது! திலகவதியும் இந்திராவும் மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். மதுரநாயகத்தின் முகத்தில் பயம் தோன்றியது.
சந்துரு, இரண்டே அங்குலம் தவறியிருந்தால் உமது மண்டை போயிருக்கும் என்றார்.
சந்துரு வெறுமனே சிரித்தான். சிரிதும் முகம் மாறாமல்,
எனக்கு இது சகஜம்தான். என்னை தீர்த்துவிட நினைப்பவர்கள் எல்லோருமே இரண்டு அங்குலம் தவறிவிடுகிறார்கள். அதை கண்டால்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. சில சந்தர்ப்பங்களில் எதிரிகள் பயந்து கொண்டு எனக்கு பக்கத்தில் இருப்பவரை தீர்த்துவிட்டு போவதுண்டு. இந்த மாதிரி சமயங்களில் நான் ஒரு கப் காபி சாப்பிட்டு விடுவேன் என்றான்.
மதுரநாயகம் ஒரு பெருமூச்சு விட்டார். இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்றார்.
என்ன செய்வதா? அறைக்குள் இத்தனை பேருக்கு நடுவில் வெளிச்சத்தில் உட்கார்ந்திருக்கும் எனக்கே இத்தனை ஆபத்து என்றால், தோட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கும் கணேசனுக்கு எத்தனை சங்கடங்கள் நேரலாம்! அவரை போய் பார்க்க வேண்டும்.
தோட்டத்தில் யாருமே இல்லை சார் என்றான் அண்ணாமலை. மதுரநாயகம் தலையை ஆட்டினார். அப்பப்பா, இன்று ஒரு ராத்திரிக்குள் இந்த வீட்டில் ஒரு மனிதனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். செங்கல்வராய பிள்ளையை நான் தேடிக் கொண்டிருக்கிற போது கணேசனும் காணாமல் போனால்
இரண்டு பேரையும் சேர்த்து தேடுகிறேன், கண்டுபிடிக்கிறேன். திலகவதிக்கு என் வாக்குறுதி இருக்கிறது. எப்படியேனும் அவள் புருஷனை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று. கணேசனை காணோம் என்றால் இந்திராவுக்கும் என் வாக்குறுதி உண்டு.
தோட்டத்தில் தேடி பார்க்கலாம், என்னுடன் வருகிறீர்களா என்று கேட்டார் மதுரநாயகம்.
நீங்கள் தேடுங்கள், அண்ணாமலையையும் அழைத்து கொண்டு போங்கள். நான் என் அறையில் சென்று சிறிது நேரம் சிந்தனை செய்யப் போகிறேன்.
கணேசனை பார்த்தால் நான் உங்களிடம் அழைத்து வரட்டுமா?
தேவையராது, கணேசனை நீங்கள் கீழே பார்க்கப் போகிறதில்லை
என்று கூறிவிட்டு,
இந்திரா, நீங்கள் சித்தியுடன் போய் உங்கள் அறையில் இருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் பொழுது விடியும் வரையில் கதவை திறக்க வேண்டாம் என்றான்.
ஸ்திரீகளை அறையில் கொண்டுவிட்டு சந்துரு மாடியில் தன் அறைக்கு ஏறினான். அண்ணாமலையும் மதுரநாயகமும் தோட்டத்திற்கு சென்றார்கள். தவசு பிள்ளை தன் படுக்கையை நாடிக்கொண்டு சென்றான். அந்த அறையில் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. தனது அறைக்கு சென்ற சந்துரு கதவை தாழ்பால் போட்டுவிட்டு நாற்காலியை ஜன்னல் அருகில் நகர்த்தி கொண்டான். அதில் அமர்ந்து தோட்டத்தினுள் ஊன்றி கவனித்தான். சிறிது நேரத்தில் கவிழ்ந்திருந்த இருளையும் தாண்டி பங்களாவை சுற்றியிருந்த மோட்டார் பாதையை பார்க்கும் அளவு கண்கள் சக்தி பெற்றன. எங்கும் நிலவிய நிசப்தமும் கருநிறத்தில் காட்சி தந்த மரம் செடிகளும் சற்று முன் நடந்த சம்பவங்களும் வேறு யாராக இருந்தாலும் உள்ளத்தில் திகிலை எழுப்பியிருக்கும். அந்த வீட்டில்தான் எத்தனை மர்மங்கள் அடங்கி கிடந்தன. வைத்த கண் வாங்காமல் யாரையோ எதிர்பார்ப்பவன் போல் வெறிச்சோடி கிடந்த அந்த பாதையையே கவனித்துக் கொண்டிருந்தான் சந்துரு. 20 நிமிஷங்கள் சென்றுவிட்டன. இன்னமும் சந்துரு நகரவில்லை. காத்திருந்து பழக்கப்பட்ட உரம் பெற்ற நெஞ்சாகையால் சற்றும் சளைக்காமல் பொறுமை இழக்காமல் அப்படியே இருக்க முடிந்தது. மெல்லிய சப்தம்தான், செடிகள் ஆடுவது போன்ற சிறு சலசலப்பு சப்தம் அவன் காதை எட்டியது. அந்த சமயம் பார்த்து பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தார் மதுரநாயகம். அவர் மட்டுமே வந்தார், கூட அண்ணாமலை இல்லை. செடிகள் ஆடின இடத்திற்கு வந்து மெல்ல தாண்டியும் இருப்பார். செடிகளை விளக்கிக் கொண்டு ஆஜானு பாகுவாக ஒரு உருவம் வெளிப்பட்டது. பூனை போல் அடிவைத்து அவரை பின்பற்றியது. எந்த க்ஷணமும் அவர் மேல் பாய்ந்து மென்னியை இறுக பிடித்துவிடலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு உலர்ந்த சருகின் மேல் அவன் கால் வைத்திருக்க வேண்டும். மதுரநாயகம் மறுகணம் மின்னல் வேகத்தில் திரும்பிவிட்டான். பின்னால் நிற்கும் உருவத்தை பார்த்ததும், அட நீயா என்று பிரமித்து, நானேதான் என்று பதில் கொடுத்தது அந்த உருவம். மதுரநாயகம் காத்திருக்கவில்லை. தம்மை விட உயரமும் பருமனும் உள்ள ஆளை சமாளிக்க அவர் சட்டென்று குனிந்து அவன் வயிற்றில் வேகமாக முட்டினார். இதை அவன் எதிர்பார்த்திருக்க முடியாதாகையால் நிலை கலங்கியிருக்க வேண்டும். அதே பிடியில் தாவி கழுத்தை சுற்றி ஒரு கையை கொடுத்து அவனை கீழே சாய்க்க முயன்றார். சந்துரு அவருடைய பலத்தையும் தைரியத்தையும் வியந்து கொண்டிருந்தபோதே மற்றவனும் சமாளித்து விட்டான். இருவரும் இப்போது கீழே விழுந்து புரண்டார்கள். ஒருவர் மற்றவர் மென்னியை நெரிக்க முயன்று பார்த்தார்கள். கண்ணை மூடிக்கொண்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டார்கள். தப் திப் என்று அடிகள் பொழிந்தன, குத்துக்கள் சொரிந்தன. இருவருக்கும் ஒரே லட்சியம், ஒருவரை மற்றவர் அங்கேயே தீர்த்து விடுவது என்ற பிடிவாதம். முடிவு என்ன ஆகும் என்று சந்துரு தீர்மானம் செய்வதற்குள் கீழே விழுந்தவன் மேல் மதுரநாயகம் உட்கார்ந்திருந்தார். மேலும் சந்தேகத்துக்கு 4 குத்துக்களை பரிமாறிவிட்டு மேல் மூச்சு வாங்க எழுந்து நின்று அசைவற்று கிடந்த அந்த உருவத்தை நோக்கினார். அதே சமயம் வெளியே அரவம் கேட்கிறதா என்று அவர் செவிகள் ஜரூராக இருந்தன. 2 நிமிஷங்கள் இப்படி. மறுபடி மதுரநாயகம் சுறுசுறுப்பு அடைந்தார். மூர்ச்சையாக கிடந்த உருவத்தின் கைகளுக்கு அடியில் தன் கைகளை கொடுத்து சரசரவென்று இழுத்து கொண்டு போய் மீண்டும் செடி மறைவுக்குள் தள்ளினார். உடன் தானும் மறைந்து கொண்டார். வழியில் கிடந்த கைக்குட்டையை எடுத்து வர முடியுமா என்று யோசனையை அவர் கைவிட்ட சமயம் அந்த வழியே அண்ணாமலை வந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். கைக்குட்டையை எடுத்து கண்ணெதிரில் பிரித்து பார்த்தான். சந்துரு நாற்காலியை தள்ளிவிட்டு அங்கிருந்து அவசரமாக எழுந்தான். அறை கதவை திறந்து வேகமாக மாடிப்படியில் இறங்கினான். 15 படிகள் இறங்கியிருப்பான். அதற்குள் அந்த காம்பவுண்டில் எங்கேயோ டுமீல் டுமீல் என்று 2 வேட்டுக்கள் தீர்ந்தன. அந்த பயங்கர ஒளி பரவி எல்லார் இதயத்திலும் ஓர் அதிர்ச்சியை உண்டாக்கியது. சந்துருவும் ஒரு நிமிஷம் நின்று விட்டான். பிறகு மடமடவென்று படிகளில் இறங்கினான்.